பாடம் 56. பசி எளிமையான வாழ்வு மற்றும் உணவு பானம் ஆடை மனதிற்கு பிடித்தமானவற்றில் குறைவானதை போதுமாக்கிக் கொள்ளுதல் மற்றும் மனோ இச்சைகளை தவிர்த்தல் ஆகியவற்றின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுக்கு பின் ஒரு கூட்டம் உருவானது. அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். இது போன்றவர்கள் விரைவில் பெரும் கேட்டையே சந்திப்பார்கள். எனினும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தோரை தவிர இவர்கள் தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள். எதிலும் அநீதம் செய்ய மாட்டார்கள். 19வது அத்தியாயம் 59 மற்றும் 60வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தன் அலங்காரத்துடன் தன் கூட்டத்தாரிடம் ஹாரூன் வந்தான். உலக வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் ஹாரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல் நமக்கும் செல்வம் இருந்திருக்க கூடாதா? நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியசாலி என்று கூறினார்கள். அறிவுடையவர்கள், உங்களுக்கு வந்த கேடே அல்லாஹுவின் கூலியை இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோருக்கு சிறந்ததாகும் என்று கூறினார்கள். 28வது அத்தியாயம் 79 மற்றும் 80வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பிறகு அந்நாளில் உலகில் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். 102வது அத்தியாயம் 8வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒருவர் அழியும் இவ்வுலகை விரும்பினால் விரும்புவோருக்கு அதிலே நாம் விரும்பியதை கொடுப்போம். பின்பு அவருக்கு நரகத்தை ஏற்படுத்துவோம். அதிலே அவர் இழிவாக்கப்பட்டவராகவும் இறை அன்பை விட்டும் தூரமாக்கப்பட்டவராகவும் அவர் நுழைவார். 17வது அத்தியாயம் 18வது வசனம். ஹதீஸ் 491. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களின் குடும்பத்தினர் தொடர்ச்சியாக 2 நாட்கள் தொளி கோதுமையின் ரொட்டியை கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. ஒரு நேரம் உண்டால் மறுநேரம் பட்டினியாக இருப்பர். புகாரி 5416, முஸ்லிம் 2970. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததிலிருந்து மரணிக்கும் வரை தொடர்ந்து 3 நாட்கள் மணி கோதுமை உணவை கூட அவர்களின் குடும்பத்தினர் வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை என்று உள்ளது. ஹதீஸ் 492. உர்வா அவர்கள் கூறுகின்றார்கள், என் சகோதரியின் மகனே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நாங்கள் ஒரு பிறை அடுத்து ஒரு பிறை அடுத்து ஒரு பிறை என 3 பிறைகளை 2 மாதங்களில் பார்ப்பவர்களாக இருந்தோம். எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீடுகளில் அதுவரை அடுப்பு நெருப்பு மூட்டப்பட்டதில்லை, அதாவது 2 மாதங்களாக சமையல் செய்யப்பட்டிருக்காது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது நான், சிறிய தாயாரே, பின்னர் உங்கள் வாழ்க்கை எப்படி கடிந்தது என்று கேட்டேன். பேரித்தம்பழம் தண்ணீர் என்ற 2 கருப்பு பொருட்களால் தான் கழிந்தது. எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கத்து வீட்டினராக சில அன்சாரிகள் இருந்தனர். அவர்களிடம் பால் தரும் ஆடுகள் இருந்தன. அதன் பாலை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள். அதை நாங்களும் குடித்துக் கொள்வோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் கூறினார்கள். புகாரி 2567, முஸ்லிம் 2972. ஹதீஸ் 493. அபு சாயித் அல் மக்பூரி என்பார் அறிவிக்கின்றார், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டத்தாரின் அருகே சென்றார்கள். அவர்களின் முன்னே பொறித்த ஆட்டு இறைச்சி இருந்தது. அவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவ்விறைச்சியை உண்ண அடைத்தார்கள். ஆனால் சாப்பிடுவதற்கு மறுத்துவிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தொழி கோதுமையினால் கூட வயிறு நிரம்பாமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். அவ்வாறு இருக்க நான் எவ்வாறு பொறித்த இறைச்சியை உண்பேன் என அவர்கள் தங்கள் உள்ளத்தின் உணர்வுகளை எடுத்துரைத்தார்கள். புகாரி 5414. நபி அவர்கள் மீது நபி தோழர்கள் வைத்திருந்த தூய அன்பிற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஹதீஸ் 494. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் வரை உயர்ந்த தட்டுகளில் சாப்பிட்டதே இல்லை. மேலும் அவர்கள் இறக்கும் வரை மிருதுவான ரொட்டிகளையும் கூட சாப்பிட்டதில்லை. புகாரி 6450, 6457. மற்றொரு அறிவிப்பில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கண்களால் முடி நீக்கப்பட்டு தோளுடன் தீயில் சுட்டு பொறிக்கப்பட்ட ஆட்டை பார்த்ததே இல்லை என்று உள்ளது. ஹதீஸ் 495. நூமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் வயிற்றை நிரப்பும் அளவுக்கு மட்டமான பேரித்தம்பழத்தை கூட உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருந்ததை நான் பார்த்துள்ளேன். முஸ்லிம் 2978. ஹதீஸ் 496. சஹல் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பியதிலிருந்து அவர்களின் உயிரை அல்லாஹ் கைப்பற்றும் வரை மிருதுவான ரொட்டியை அவர்கள் பார்த்ததே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் உங்களிடம் சல்லடைகள் இருந்ததில்லையா என்று சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக அனுப்பியதிலிருந்து அவர்களின் உயிரை கைப்பற்றும் வரை அவர்கள் சல்லடையை கண்டதே இல்லை என்று சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சல்லடை இல்லாமல் தொழி கோதுமையை நீங்கள் எப்படி சலிக்காமல் சாப்பிட்டீர்கள் என்று சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர், நாங்கள் அதை ஊதுவோம், அப்பொழுது மாவில் உள்ள துளிகள் அதாவது உமிகள் பறந்துவிடும், பின்பு மீதமுள்ள மாவை குழைத்து உண்போம் என்று சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 5413. ஹதீஸ் 497. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் பகலில் அல்லது இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கண்டார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் வீட்டிலிருந்து வெளிவர காரணம் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, பசிதான் என அவ்விருவரும் கூறினார்கள். என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, உங்கள் இருவரையும் வெளியாக்கிய பசியே என்னையும் வெளியாக்கியது. இருவரும் எழுந்து வாருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே அந்த இருவரும் அவர்களுடன் எழுந்து நடந்தனர். அன்சாரி ஒருவரின் வீட்டிற்கு வந்தார்கள். அப்போது அவர் வீட்டில் இல்லை. அவரின் மனைவி அவர்களை கண்டபோது மர்ஹபன் வ அஹ்லன் என வாழ்த்து கூறி வரவேற்றார். இன்னார், அதாவது உன் கணவர் எங்கே என்று அவரது மனைவியிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர் எங்களுக்கு குடி தண்ணீர் கொண்டு வர சென்றுள்ளார் என்று அவரது மனைவி கூறினார். அப்போது அந்த அன்சாரி தோழர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவரது இரு தோழர்களையும் அவர் கண்டதும், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, இன்று மிக சிறப்பு மிக்க விருந்தாளிகளை பெற்றவர் என்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று அவர் கூறினார். அவர் நடந்து சென்று ஒரு பேரித்தம் பழக்குலையை அவர்களிடம் கொண்டு வந்தார். அதில் காயும் பழமும் கனிந்த பழமும் இருந்தன, சாப்பிடுங்கள் என்று கூறினார். கத்தியை எடுத்து ஆட்டை அறுப்பதற்காக புறப்பட்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பால் கொடுக்கும் ஆட்டை வெட்டுவதை விட்டும் எச்சரிக்கிறேன் என அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் அவர்களுக்காக ஓர் ஆட்டை அறுத்தார். அதன் இறைச்சியை சமைத்து அவர்களின் முன்வைத்தார். அவர்கள் அந்த ஆட்டிலிருந்தும் பேரித்தம்பழ குலையிலிருந்தும் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தார்கள். அவர்கள் வயிறு நிரம்பியதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரிடமும், என் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, மறுமையில் இந்த அருட்கொடை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை பசிதான் வெளியேற்றியது. பின்பு இந்த அருட்கொடைகளை பெற்று நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு திரும்புகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2038. ஹதீஸ் 498. ஹாலித் இப்னு உமைர் அதவி அறிவிக்கின்றார்கள், உத்பா இப்னு அஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசரா நகரின் தலைவராக இருந்த சமயம் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தார்கள். பின்பு அம்மா பாத், இந்த உலகம் தான் அழிந்து விடுவது பற்றி அறிவித்து உள்ளது. அது வேகமாக பிரிந்தும் சென்று கொண்டிருக்கிறது. பாத்திரம் வைத்துள்ள ஒருவன் பாத்திரத்தில் சேகரித்து வைக்கும் சிறிதளவுதான் உலகிற்கு மீதம் இருக்கிறது. நீங்கள் இவ்வுலகை விட்டு நீங்காத இல்லமான மறுமை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் உள்ள நல்லவைகள் மூலம் நீங்கள் புறப்படுங்கள். நரகின் மேலிருந்து ஓர் கல் போடப்படும். அது கீழே நோக்கி 70 வருடங்கள் செல்லும். ஆனால் அதன் அடியில் போய் சேராது. அதாவது அவ்வளவு ஆழமானதாகும் நரகம் என்று எங்களிடம் கூறப்பட்டது. அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அதில் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆச்சரியப்படுகிறீர்களா? மேலும் சொர்க்கத்தின் வாசல்களில் இரு வாசல்களுக்கிடையே 40 ஆண்டுகள் நடந்து செல்லும் தூரம் இருக்கும். அன்றைய நாளில் அதில் நுழைபவர்களின் கூட்டம் நிரம்பி நிற்கும். நாங்கள் 7 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அவர்களில் 7வது நபராக நான் இருந்தேன். மர இலைகளை தவிர வேறு உணவு எங்களுக்கு இல்லை. இதனால் எங்கள் தாடைகள் புண்ணாகிவிட்டன. அப்போது ஒரு போர்வையை நான் கண்டெடுத்தேன். அதை 2 கிழித்தேன். அதில் ஒரு துண்டை நான் வேட்டியாக அணிந்து கொண்டேன். மற்றொரு துண்டை என்னுடன் இருந்த மற்றொரு நபி தோழர் சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒன்று கொடுத்தேன். அதை அவர் வேட்டியாக அணிந்து கொண்டார். ஆனால் இன்று எங்களில் எந்த ஒரு தோழரும் நகரங்களில் ஏதாவது ஒரு நகரத்திற்கு தலைவராக, அதாவது ஆளுநராக இல்லாமல் இல்லை. நான் என் மனதில் பெரியவனாகவும் அல்லாஹுவிடம் சிறியவனாகவும் ஆகிவிடுவதை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று தன் உரையில் கூறினார்கள். முஸ்லிம் 2967. ஹதீஸ் 499. அபு மூசா அல் அஷ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு போர்வை ஒரு முரடான வேட்டியை எங்களிடம் காண்பித்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களிடம், இந்த 2 நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்டது என்று கூறினார்கள். புகாரி 3108. முஸ்லிம் 2080. ஹதீஸ் 500. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் வழியில் தங்களின் அம்பை பயன்படுத்தியவர்களில் நான் முதல்வனாவேன். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போரில் கலந்து கொண்டோம். எங்களுக்கு ஹுப்லா எனும் காட்டு மரம் மற்றும் கருவேல மரத்தின் இலைகளை தவிர வேறு உணவு இல்லை. இதனால் எங்களில் ஒருவர் ஆடு புழுக்கை போடுவது போலவேதான் மலம் கழிப்பார். புகாரி 3728. முஸ்லிம் 2966. ஹதீஸ் 501. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைவா, முஹம்மதின் குடும்பத்தாருக்கு போதுமான அளவுக்கு உணவை வழங்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். புகாரி 6460 முஸ்லிம் 1055. ஹதீஸ் 502. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவனை தவிர வேறு இறைவன் இல்லாத அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நான் பசி காரணமாக என் ஈரலை பூமியில் படக் குப்புறப்படுத்திருந்தேன். சில வேளைகளில் பசி காரணமாக நான் என் வயிற்றில் கல்லை கட்டிக் கொள்வேன். ஒரு நாள் பசி காரணமாக மக்கள் நடந்து செல்லும் பாதையில் நான் அமர்ந்திருந்தேன். என் அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். என்னை பார்த்ததும் சிரித்தார்கள். என் அகத்திலும் புறத்திலும் உள்ளதை அறிந்து கொண்டார்கள். பின்பு அபூ ஹுரைரே என்று என்னை அழைத்தார்கள். இறை தூதர் அவர்களே, அருகில் உள்ளேன் என்று கூறினேன். என்னோடு சேர்ந்து வருவீராக என்று கூறினார்கள். அவர்கள் முன்னே செல்ல நான் அவர்களை பின்தொடர்ந்தேன். அவர்கள் வீட்டினுள் நுழைந்தார்கள். எனக்கு நுழைய அனுமதி வேண்டினார்கள். எனக்கு அனுமதி கிடைத்தது. நான் உள்ளே நுழைந்தேன். அங்கு ஒரு குவளையில் பால் வைக்கப்பட்டிருந்தது. இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். இன்னார் அல்லது இன்ன பெண் உங்களுக்கு இதை அன்பளிப்பாக தந்தார்கள் என்று கூறினார்கள். அபூ ஹுரைரே என்று அழைத்தார்கள். இறை தூதர் அவர்களே, இதோ உங்கள் அருகிலேயே உள்ளேன் என்று கூறினேன். நீங்கள் சென்று திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திண்ணை தோழர்கள் இஸ்லாமிய விருந்தாளி ஆவார்கள். குடும்பத்தையோ சொத்தையோ வாரிசுகளையோ பெறாத ஆதரவற்றவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு தர்ம பொருள் வந்தால் அதை அந்த திண்ணை தோழர்களிடம் கொடுத்து விடுவார்கள். அதிலிருந்து எதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஏதேனும் அன்பளிப்பு வந்தாலும் அவர்களிடம் ஆள் அனுப்பி அதிலிருந்து தானும் எடுத்து அவர்களையும் அதில் கூட்டாக்கிக் கொள்வார்கள். அவர்களை அழைத்து வரச் செய்தது என்னை கவலைக்குள்ளாக்கியது. திண்ணை தோழர்களுக்கு இந்த பால் எப்படி போதும்? இந்த பாலை குடிக்கவும் அதன் மூலம் சக்தி பெறவும் நானே தகுதி வாய்ந்தவன். அவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு தரும்படி என்னிடம்தான் கட்டளையிடுவார்கள். அவர்களுக்கு நான் கொடுப்பேன். இந்த பாலிலிருந்து எனக்கு எதுவும் கிடைக்காமலும் போகும். அல்லாஹுவுக்கு கட்டுப்படுதல், அவனது தூதருக்கு கட்டுப்படுதல் என்பதை விட வேறு அவசியம் இல்லை என்று நான் கூறிக்கொண்டே திண்ணை தோழர்களிடம் வந்தேன். அவர்களை அழைத்தேன். அவர்கள் வந்தார்கள். உடனே உள்ளே நுழைய அனுமதி கேட்டார்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். வீட்டில் வந்து அமர்ந்தார்கள். அபூ ஹுரைரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். இறை தூதர் அவர்களே, இதோ அருகில் உள்ளேன் என்று கூறினேன். இதை எடுத்து அவர்களிடம் கொடுப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் குவளையை எடுத்து அவர்களில் ஒரு மனிதரிடம் கொடுத்தேன். அவர் வயிறு நிறைய குடித்தார். பின்பு என்னிடம் அவர் குவளையை திருப்பி தந்தார். உடனே அதை மற்றொருவரிடம் கொடுத்தேன். அவரும் வயிறு நிறைய குடித்தார். பின்பு என்னிடம் அதை திரும்ப தந்தார். அவர்கள் அனைவரும் வயிறு நிரம்ப அருந்திவிட்டார்கள். இறுதியில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குவளையை எடுத்து தன் கையில் வைத்துக் கொண்டு என்னை பார்த்து சிரித்தார்கள். அபூ ஹுரைரே என்று அழைத்தார்கள். இறை தூதர் அவர்களே, இதோ வந்து விட்டேன் என்று கூறினேன். நீயும் நானும் தானே மிஞ்சியவர்கள் என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, உண்மை சொன்னீர்கள் என்று கூறினேன். உட்காருங்கள், பாலை அருந்துங்கள் என்று கூறினார்கள். நான் உட்கார்ந்து பருகினேன். மீண்டும் பருகுங்கள் என்று கூறினார்கள். நான் பருகினேன். பின்னர் மீண்டும் மீண்டும் பருகும்படி என்னிடம் கூறினார்கள். இறுதியில் நான் கூறினேன், உங்களை அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக, இனிமேலும் இதை அருந்த என்னிடம் இடம் இல்லை. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை என்னிடம் காண்பிப்பீராக என்றார்கள். நான் கோப்பையை அவர்களிடம் கொடுத்து விட்டேன். அவர்கள் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தார்கள். பின்னர் அல்லாஹுவின் திருப்பெயரை கூறி மீதி இருந்த பாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருகினார்கள். புகாரி 6452. ஹதீஸ் 503. முஹம்மது இப்னு ஷிரீன் அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிம்பருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கும் இடைப்பட்ட இடத்தில் ஒரு நாள் எனக்கு மயக்கம் ஏற்பட்டு விழுந்து கிடந்தேன். அவ்வழியே வருவோர் என் பிடரியில் தன் காலை வைத்து மிதித்து செல்வர். என்னை பைத்தியம் என அவர்கள் கருதினார்கள். ஆனால் எனக்கு பைத்தியம் எதுவும் இல்லை, எனக்கு பசி மயக்கம்தான் இருந்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 7324. அக்காலத்தில் பைத்தியக்காரர்களின் கழுத்தில் காலை வைப்பது பைத்தியக்காரனுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகளில் ஒன்றாக இருந்தது. ஹதீஸ் 504. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 30 சாவு தொலி கோதுமைக்காகத்தான் தன் உருக்கு சட்டையை ஒரு யகூதியிடம் அடமானம் வைக்கப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள். புகாரி 2916. முஸ்லிம் 1603. ஹதீஸ் 505. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் உருக்கு சட்டையை தொழி கோதுமைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடமானம் வைத்தார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழி கோதுமை ரொட்டியையும் பழைய கொழுப்பையும் கொண்டு சென்றேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதின் குடும்பத்தாரிடம் ஒரு சாவு அளவுக்கு உணவு தானியம் காலையிலும் இருந்ததில்லை மாலையிலும் இருந்ததில்லை என்று கூறியதை கேட்டேன். அவர்களின் குடும்பத்தினர் 9 வீடுகளாக இருந்தனர். புகாரி 2069. ஹதீஸ் 506. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திண்ணை தோழர்கள் 70 பேர்கள் இருந்தனர். அவர்களில் எவரிடமும் மேலாடை இருக்கவில்லை, வேட்டி அல்லது போர்வை ஏதேனும் ஒன்றுதான் இருக்கும். அதனை தங்கள் பிடரிகளில் கட்டிக் கொள்வார்கள். அவைகளில் சில அவர்களின் சிலரின் பாதி கரண்டை கால்கள் வரை இருக்கும். அவைகளில் சில அவர்களின் கணுக்கால்கள் வரை இருக்கும். அது விலகி தன் மறைவு பகுதி வெளிப்படுவதை வெறுத்து தன் கையால் அதை சேர்த்து பிடித்துக் கொள்வார்கள். புகாரி 442. ஹதீஸ் 507. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கை தோளால் ஆகியிருந்தது. அதன் உள்பகுதி பேரித்தம்பழ மர இலைகளால் நிரப்பப்பட்டிருந்தது. புகாரி 6456. ஹதீஸ் 508. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அன்சாரியான ஒரு நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சலாம் கூறி புறப்பட்டு சென்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்சாரி தோழரே, உடல் நலம் பாதிக்கப்பட்ட என் சகோதரர் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார்கள். அவர் நலமுடன் உள்ளார் என அன்சாரி நபி தோழர் கூறினார். அவரை நலம் விசாரிக்க வருபவர் உங்களில் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு புறப்பட்டார்கள். நாங்களும் அவர்களுடன் புறப்பட்டோம். நாங்கள் 10க்கும் மேற்பட்டோர் இருந்தோம். எங்களிடம் செருப்புகளோ காலுறைகளோ தொப்பிகளோ சட்டைகளோ இல்லை. இந்த வறுமையான நிலையில் அந்த வழுக்கு பாறையில் நடந்து சாதிரம் வந்தோம். எங்களை கண்டதும் அவர் அருகில் இருந்த அவரது கூட்டத்தார் பின்னால் வந்துவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருந்த அவர்களின் தோழர்களும் அவர் அருகில் நலம் விசாரிக்க சென்றார்கள். அவரின் உடல் நலம் விசாரித்தார்கள். முஸ்லிம் 925. ஹதீஸ் 509. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் சிறந்தவர் என் கூட்டத்தினர் ஆவர். அதாவது இப்பொழுது என்னுடன் உள்ள சஹாபாக்கள், பின்பு அவர்களுக்கும் அடுத்தவர்களாவர், பின்பு அவர்களுக்கும் அடுத்தவர்களாவர். இதை இரண்டு தடவை அல்லது மூன்று தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு அவர்களுக்கு பின் ஒரு கூட்டத்தினர் வருவர். அவர்கள் சாட்சி கூற அழைக்கப்படாமலேயே பொய் சாட்சி கூறுவார்கள், மோசடி செய்வார்கள். அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லர். நேர்ச்சை செய்வார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களிடையே கொழுப்புத்தன்மை ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2651, முஸ்லிம் 2535. கொழுப்புத்தன்மை என்பது சுகமான வாழ்க்கையையும் சுவையான உணவுகளையும் விரும்புவார்கள். இதனால் அவர்கள் உடல்கள் பெருத்தவையாக இருக்கும். ஹதீஸ் 510. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, உன் தேவை போக மீதமானவற்றை நல்வழியில் நீ செலவு செய்வது உனக்கு சிறந்ததாகும். அதை நீ செலவு செய்யாமல் இருப்பது உனக்கு தீங்காகும். தேவையானவற்றை வைத்துக் கொள்வதற்காக நீ பழித்துரைக்கப்பட மாட்டாய். உன் நிர்வாகத்தின் கீழ் இருப்போருக்கு நீ உதவி செய்து செலவை துவக்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2343. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 511. உபைதுல்லா இப்னு முஹ்ஸின் அல் அன்சாரி அல் குதமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் தன் எதிரிகளால் உயிருக்கு அச்சமற்று இருப்பவராகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் அன்றைய தேவைக்கு உணவு உள்ளவராகவும் இருந்தால் அவர் உலக இன்பங்கள் அனைத்தையும் கொடுக்கப்பட்டவர் போலாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2346. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 512. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் முஸ்லிமாகி அவரின் உணவு தேவை போதுமான அளவு இருந்து அவருக்கு அல்லாஹ் வழங்கியதை போதுமாக்கிக் கொண்டால் அவர் மாபெரும் வெற்றி பெற்றுவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1054. ஹதீஸ் 513. அபு முஹம்மத் ஃபதாலா இப்னு உபைதுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாத்தின் பக்கம் நேர் வழி காட்டப்பட்டு அவரின் வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு உணவு இருப்பதை, அதாவது அல்லாஹ் அவருக்கு வழங்கியதை கொண்டு அவர் போதுமாக்கிக் கொள்பவராக இருந்தால் அவருக்கு நல்வாழ்த்துக்கள் உண்டாவதாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். திருமிதி 2349. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 514. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக பல இரவுகள் பசியுடனேயே கழித்துள்ளார்கள். அவரின் குடும்பத்தார் இரவு நேர உணவை கூட பெற்றுக் கொண்டதில்லை. அவர்களிடம் இருந்த ரொட்டிகளில் தொலி கோதுமை ரொட்டிதான் அதிக அளவில் இருந்தது. திருமிதி 2360. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 515. ஃபதாலா இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தொட வைத்தால் கடும் பசியின் காரணமாக சில ஆண்கள் தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து விடுவார்கள். அவர்கள் திண்ணை தோடர்கள் ஆவர். சில காட்டருவிகள் இவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டால் அவர்களை நோக்கி திரும்பி, அல்லாஹ்விடம் உங்களுக்காக உள்ளதை அதாவது அல்லாஹ்விடம் உள்ள உயர்ந்த அந்தஸ்துகளை நீங்கள் அறிந்து கொண்டால் பசியும் தேவையும் உங்களுக்கு அதிகமாக வேண்டும் என விரும்புவீர்கள் என்று அவர்களுக்கு கூறுவார்கள். திர்மிதி 2368. இது சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 516. அபு கரீமா என்ற மிக்தாதிபுன் மாதி கரீப் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதன் வயிற்றை விட வேறொரு கெட்ட பையையும் நிரப்பிக் கொள்வதில்லை. முதுகு எலும்பு நேராக இருந்திட ஆதமின் மகனுக்கு சில கவள உணவு போதும். அவனுக்கு அவசியம் ஏற்படுமானால் வயிற்றில் மூன்றில் ஒரு பங்கு அவனது உணவுக்காகவும், மூன்றில் ஒரு பங்கு அவன் தண்ணீர் குடிக்கவும், மூன்றில் ஒரு பங்கு அவன் மூச்சு விடவும் போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2380. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 517. அபு உமாமா என்ற இயாஸ் இப்னு தாலபா அன்சாரி அல் ஹாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி தோடர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உலகை பற்றி நினைவு கூர்ந்தார்கள். அப்போது, நீங்கள் கேட்க மாட்டீர்களா, நீங்கள் கேட்க மாட்டீர்களா, நிச்சயமாக எளிமையான தோற்றம் இறை நம்பிக்கையில் உள்ளதாகும், நிச்சயமாக எளிமையான தோற்றம் இறை நம்பிக்கையில் உள்ளதாகும் என்று இருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4161. ஹதீஸ் 518. அபு அப்துல்லா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஒரு போருக்கு அனுப்பினார்கள். எங்களுக்கு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமித்தார்கள். குறைஷிகளின் படையை நாங்கள் சந்தித்தோம். பேரித்தம் பழம் இருந்த ஒரு தோல் பையை எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். அது தவிர வேறு எதுவும் எங்களிடம் இல்லை. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு பேரித்தம் படமாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை கொண்டு நீங்கள் எப்படி பசி போக்கிட செய்வீர்கள் என்று கேட்கப்பட்ட போது, சிறுவர்கள் சாப்பிடுவது போல் அதை நாங்கள் சத்திக் கொள்வோம், பின்பு அதை தொடர்ந்து தண்ணீரை குடித்துக் கொள்வோம். எங்களின் ஒரு நாள் இரவு வரை எங்களுக்கு அது போதுமானதாகும். எங்களின் கம்புகளால் நாங்கள் மரக்கிளையில் அடிப்போம், பின்பு உதிர்ந்த அதன் இலைகளை தண்ணீரில் ஊற வைத்து அதை உண்போம். பின்னர் ஒரு நாள் நாங்கள் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தோம். பெரிய மணல் மேடு போன்ற ஒரு பொருள் கடற்கரையில் எங்களுக்கு தெரிந்தது. அந்த இடம் வந்தோம். அப்போது அது அன்பர் எனும் திமிங்கலம் போன்றதொரு கடல் உயிர் பிராணியாகும். இது இறந்து விட்டதே என்று கூறிய அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பரவாயில்லை, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதர்களாக இறை வழியில் உள்ளோம். தோழர்களே, நீங்கள் நிர்பந்தமான நிலையில் உள்ளீர்கள், எனவே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அந்த இடத்தில் நாங்கள் ஒரு மாதம் தங்கியிருந்தோம். நாங்கள் 300 பேர் இருந்தோம். இருப்பினும் அதை சாப்பிட்டு நாங்கள் குண்டாகிவிட்டோம். நாங்கள் அதன் கண்ணை நோண்டி அதன் குழியில் உள்ள கொழுப்பை சேகரித்தோம். அதிலிருந்து காளை மாட்டை போல் அல்லது அதன் இறைச்சியை வெட்டுவது போல் வெட்டி எடுப்போம். அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களில் 13 நபர்களை தேர்ந்தெடுத்து அதன் கண் குழியில் அவர்களை உட்கார வைத்தார்கள். அதன் விலா எலும்புகளில் ஒரு எலும்பை எடுத்து அதை நட்டு வைத்து பின்பு எங்களுடன் இருந்த பெரும் ஒட்டகையை அதற்கு கீழே நடக்க செய்தார்கள். மீன் இறைச்சியிலிருந்து உப்பு கண்டங்களையும் சேகரித்துக் கொண்டோம். மதீனாவிற்கு நாங்கள் திரும்பிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தோம். அவர்களிடம் நடந்ததை கூறினோம். அப்பொழுது அவர்கள், இது அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பிய சிறப்பான உணவாகும், அதன் இறைச்சி உங்களிடம் இருந்தால் எனக்கும் சிறிதளவு கொடுங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாங்கள் கொடுத்தோம். அதை அவர்கள் சாப்பிட்டார்கள். முஸ்லிம் 1935. ஹதீஸ் 519. அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சட்டையின் கை அவர்களின் மணிக்கட்டு வரை இருந்தது. அபூ தாவூத் 4027, திருமிதி 1766. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 520. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் அகழ் போரின் போது அகழ் தோண்டிக் கொண்டிருந்தோம். அப்போது பெரும் பாறை ஒன்று தென்பட்டது. உடனே நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இது பெரும் பாறையாகும், அகழ் குழிக்குள் தென்படுகிறது என்று கூறினார்கள். நான் குழிக்குள் இறங்குகிறேன் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அவர்களின் வயிறோ கல்லால் கட்டப்பட்டிருந்தது. 3 நாட்களாக எந்த உணவையும் நாங்கள் சுவைக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடாரியை எடுத்து அப்பாறையின் மீது அடித்தார்கள். அப்பாறை தூள் தூளாக ஆகிவிட்டது. அப்போது இறை தூதர் அவர்களே, என் வீட்டிற்கு செல்ல எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டேன். வீட்டிற்கு வந்து என் மனைவியிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பொறுத்துக் கொள்ள இயலாத நிலையில் அவர்கள் பசியால் வயிற்றில் கல்லை கட்டி இருப்பதை கண்டேன். உன்னிடம் உன்ன ஏதேனும் உண்டா என்று கேட்டேன். என்னிடம் தொலி கோதுமையும் ஒரு ஆட்டுக்குட்டியும் உள்ளது என்று என் மனைவி கூறினார். நான் ஆட்டை அறுத்தேன், தொலி கோதுமையை மாவாக அரைத்தேன், இறைச்சியை ஒரு சட்டியில் போட்டோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அப்போது மாவும் ஊறி இருந்தது, சட்டியும் அடுப்பில் இருந்தது, இறைச்சி வெந்த நிலையில் இருந்தது. என்னிடம் சிறிதளவு உணவு இருக்கிறது, இறை தூதர் அவர்களே, நீங்களும் மற்றும் ஓரிருவரும் வாருங்கள் என்று கூறினேன். அந்த உணவு எவ்வளவு உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர்களிடம் விவரத்தை கூறினேன். தூய்மையான அதிகமான உணவு அது. நீ உன் மனைவியிடம், நான் வரும் வரை இறைச்சி சட்டியை அடுப்பிலிருந்து இறக்கிவிட வேண்டாம் என்று கூறுவீராக என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாருங்கள் என்று மக்களை நோக்கி கூறினார்கள். உடனே முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எழுந்தார்கள். நான் என் மனைவியிடம் வந்தேன், உனக்கு நாசம் உண்டாகட்டும், இது அரபுகள் அன்பால் கூறும் வார்த்தையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் மேலும் அவர்களுடன் உள்ள அனைவரும் வந்துவிட்டனர் என்று கூறினேன். உங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபரம் கேட்டார்களா என்று மனைவி கேட்டால், ஆம் என்றேன். அதற்குள் இறை தூதருடன் அனைவரும் வந்து விட்டார்கள். அவர்களை உள்ளே வாருங்கள், நெருக்கிக் கொள்ள வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் ரொட்டியை பீத்து எடுத்து அதில் இறைச்சியை வைத்தார்கள். அடுப்பையும் சட்டியையும் அதில் எடுத்ததும் மூடி வைத்தார்கள். தன் தோழர்களுக்கு கொடுத்தார்கள். ரொட்டியையும் எடுத்துக் கொண்டே இருந்தார்கள், இறைச்சியையும் எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். நபி தோழர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள், அதில் மீதமும் இருந்தது. நபி தோழர் மனைவியிடம், இதை நீங்களும் சாப்பிடுங்கள், பிறருக்கும் அன்பளிப்பு செய்யுங்கள், மக்களை பசிப்பினி பிடித்துள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4101, 4102. முஸ்லிம் 2039. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அகழ் குழி தோண்டப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியால் இருப்பதை கண்டேன். என் மனைவியிடம் நான் வந்து, உன்னிடம் ஏதும் உள்ளதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடும் பசி உள்ளவர்களாக கண்டேன் என்று கூறினேன். என்னிடம் ஒரு தோல் பையை அவள் தந்தாள். அதில் ஒரு சாவு அளவுக்குரிய தொலி கோதுமை இருந்தது. எங்கள் வளர்ப்பு ஆடு ஒன்று இருந்தது, அதை அறுத்தேன். என் மனைவி தொலி கோதுமையை அரைத்தாள். என் கவனத்தை அதில் ஈடுபடுத்தினேன். அதன் இறைச்சியை துண்டாக்கி சட்டியில் போட்டேன். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புறப்பட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அவர்களிடம் இருந்தவர்களிடமும், என்னை கேலிக்குள்ளாக்கிவிட வேண்டாம், சிறிதளவு உணவு உள்ளது என்று என் மனைவி கூறினாள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, ரகசியமாகவே இறை தூதர் அவர்களே, எங்களிடம் இருந்த சிறு ஆட்டுக்குட்டியை அறுத்தோம். தொளி கோதுமையில் ஒரு சாவு அளவுக்கு என் மனைவி அரைத்து வைத்துள்ளாள். நீங்களும் உங்களோடு ஒரு சிலரும் வாருங்கள் என்று கூறினேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அகழ் போர்வாசிகளே, இதோ ஜாபிர் உங்களுக்கு விருந்து தயார் செய்து வைத்துள்ளார், வாருங்கள் என சத்தமிட்டு கூறினார்கள். பின்பு என்னிடம், நான் வரும் வரை அடுப்பில் இருந்து சட்டியை இறக்கிவிட வேண்டாம், மாவை குடைத்து ரொட்டி சுட்டு விட வேண்டாம் என்று கூறினார்கள். நான் வீட்டிற்கு வந்தேன். மக்களுக்கு முன்னிலை வகித்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்தார்கள். நான் என் மனைவியிடம் வந்து சேர்ந்ததும் அவள் உங்களுக்கு இது சரியா, உங்களுக்கு இது சரியா என சண்டை போட ஆரம்பித்தாள். அதற்கு, நீ கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், உணவு எவ்வளவு உள்ளது இந்த விவரத்தை நான் அவர்களிடம் கூறிவிட்டேன் என்று கூறினேன். அவள் மாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தாள். அதில் அவர்கள் தங்கள் எச்சிலை துப்பினார்கள், பரக்கத்திற்காக துவா செய்தார்கள். பின்பு ரொட்டி சுடுகின்ற பெண்ணை அழைத்து வா, உன்னோடு சேர்ந்து அவளும் ரொட்டி சுடட்டும், சட்டியிலிருந்து இறைச்சியை எடுங்கள், அடுப்பிலிருந்து சட்டியை இறக்கி விடாதீர்கள் என்று கூறினார்கள். அவர்கள் 1000 பேர் இருந்தனர். அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், அனைவரும் சாப்பிட்டார்கள். இறுதியில் மீதமும் ஆகிவிட்டது. அவர்கள் சென்று விட்டார்கள். எங்களின் சட்டி முன்பு இருந்தது போலவே மூடியபடி கொதித்துக் கொண்டே இருந்தது. எங்களின் மாவோ முன்பு போலவே ரொட்டி சுடப்பட்டுக் கொண்டிருந்தது. ஹதீஸ் 521. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவி உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலை பலவீனமாக கேட்டேன், அவர்கள் பசியுடன் இருந்ததாக அறிகின்றேன், உன்னிடம் உண்ண ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார்கள். ஆம் என்று கூறிய உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொளி கோதுமையினால் ஆன ரொட்டிகளை எடுத்து தனக்குரிய முக்காடு துணியின் ஒரு பகுதியில் ரொட்டியை சுற்றினார். பின்பு அதை என் ஆடைக்கு உள்ளே மறைத்து அதன் மற்றொரு பகுதியை என்னிடம் தந்தார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னை அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சென்றேன். அவர்கள் பள்ளியில் உட்கார்ந்திருந்ததை கண்டேன். அவர்களுடன் சில நபி தோழர்கள் இருந்தனர். அவர்கள் முன் நின்றேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ தல்ஹா உன்னை அனுப்பினாரா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். எழுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் நபி தோழர்கள் எழுந்தார்கள். அவர்களின் முன்னே நான் நடந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தேன். அவர்களிடம் நடந்ததை கூறினேன். உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு சுலைமே தம் தோழர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு நாம் உணவு வழங்கிட நம்மிடம் ஏதும் இல்லையே என்று கூறினார்கள். அல்லாஹுவும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவரை முன்னோக்கி வந்து இருவரும் வீட்டினுள் நுழைந்தார்கள். உம்மு சுலைமே, உம்மிடம் உள்ளதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த ரொட்டியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆணைக்கிணங்க அந்த ரொட்டி துண்டு துண்டாக்கப்பட்டது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நெய் உள்ள தோல் பாத்திரத்தை பிழிந்து அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தார்கள். அதில் அல்லாஹ் நாடியபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். பின்பு 10 நபர்களை உள்ளே அனுமதியுங்கள் என்று கூறினார்கள். அவர்களுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி வழங்கியதும் அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு வெளியேறினார்கள். பின்பு 10 நபர்களை அனுமதியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் அவர்களுக்கும் அனுமதி வழங்கினார்கள். இப்படி மக்கள் அனைவரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். மக்கள் 70 அல்லது 80 பேர் இருந்தனர். புகாரி 3578, முஸ்லிம் 2040. மற்றொரு அறிவிப்பில், 10 பேர் உள்ளே நுழைய 10 பேர் வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் உள்ளே நுழைந்து எவரும் வயிறு நிரம்ப சாப்பிடாமல் இருக்கவில்லை. பின்பு அதிலிருந்து மக்கள் சாப்பிட்ட போதும் அது முன்பு இருந்தது போலவே தோற்றமளித்தது என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. 10-10 நபர்களாக சாப்பிட்டார்கள். இவ்வாறு 80 பேர் வரை சாப்பிட்டார்கள். அதன்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் சாப்பிட்டார்கள். மிச்சமாக உள்ள நிலையில் விட்டு சென்றார்கள் என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் அவர்களின் பக்கத்து வீட்டாருக்கும் அவர்கள் வழங்கும் அளவுக்கு மேல் மிச்சமாக இருந்தது என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக பின்வருமாறு உள்ளது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அவர்கள் தம் தோழர்களோடு உட்கார்ந்திருந்ததை கண்டேன். அவர்கள் தன் வயிற்றில் துணியால் சுற்றி இருந்தார்கள். நபி தோழர்களில் ஒருவரிடம் நான், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வயிற்றில் துணியை சுற்றியுள்ளார்கள் என்று கேட்டேன். பசிதான் என்று அவர்கள் கூறினார்கள். நான் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றேன். அவர்கள் உம்மு சுலைம் பின்த் மில்ஹான் அவர்களின் கணவராவார். தந்தையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வயிற்றில் துணியை சுற்றி இருந்ததை கண்டேன். இது பற்றி அவர்களின் தோழர்களில் ஒருவரிடம் கேட்டேன். பசியால் தான் என அவர்கள் கூறினார்கள். உடனே அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என் தாயாரிடம், அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார்கள். ஆம், என்னிடம் ரொட்டி துண்டும் பேரித்தம்பழங்களும் உள்ளது என்று கூறினார்கள். மேலும் நம்மிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனியே வந்தால் அவர்களின் வயிறை நாம் நிரப்பலாம். அவர்களுடன் மற்றவர்களும் வந்துவிட்டால் அவர்களுக்கு குறைவும் ஏற்படுமே என்றும் கூறினார்கள். பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸின் மீதி பகுதிகளையும் கூறினார்கள். பாடம் 57. போதுமாக்குதல், பேணுதலுடன் இருத்தல், வாழ்க்கையிலும் செலவு செய்வதிலும் நடுநிலையை கடைபிடித்தல், நிர்பந்தம் ஏதுமின்றி யாசகம் கேட்பதன் இழிவு. அல்லாஹ் கூறுகின்றான், பூமியில் உள்ள உயிரினம் அனைத்திற்கும் அல்லாஹ்விடம் அதற்குரிய உணவு இல்லாமல் இல்லை. 11வது அத்தியாயம் 6வது வசனம். தர்மம் என்பது அல்லாஹுவின் வழியில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஏழைகளுக்காக ஆகும். இவர்கள் உங்கள் தர்மங்களுக்கு மிகவும் உரித்தானவர்களாவர். அவர்களை பற்றி அறியாதவர், அவர்கள் யாசகம் கேட்காதவர்களாக உள்ளதால் அவர்களை பணக்காரர்கள் என எண்ணுகிறார். அவர்களின் முகங்களை பார்த்தே அவர்களின் உண்மை நிலையை, அதாவது வறுமையை நீர் அறியலாம். ஆனால் அவர்களோ மக்களிடம் வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள். 2வது அத்தியாயம் 273வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மேலும் அவர்கள் செலவு செய்தால் வீணாக்கி விடமாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். இதற்கிடையே நடுநிலையாக அது இருக்கும். 25வது அத்தியாயம் 67வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்கிட வேண்டியே தவிர அவர்களை நான் படைக்கவில்லை. அவர்களிடம் உணவு எதையும் நான் விரும்பவில்லை. எனக்கு அவர்கள் உணவு வழங்கிட வேண்டும் எனவும் நான் விரும்பவில்லை. 51வது அத்தியாயம் 56 மற்றும் 57வது வசனங்கள். இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட அதிகமான ஹதீஸ்கள் முந்தைய இரண்டு பாடங்களில் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் இடம்பெறாதவை இங்கே இடம்பெறுகின்றன. ஹதீஸ் 522. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதிகமான சொத்து இருப்பதால் செல்வம் என்பதில்லை. எனினும் இருப்பதை போதுமாக்கும் மனதளவில் உள்ள செல்வம்தான் செல்வமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6446, முஸ்லிம் 1051. ஹதீஸ் 523. அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் இஸ்லாத்தில் இணைந்து அவருக்கு போதுமான அளவுக்கு செல்வம் வழங்கப்பட்டு அவருக்கு தான் தந்துள்ளதை போதுமாக்கிக் கொள்ளும் குணத்தையும் அல்லாஹ் வழங்கிவிட்டால் அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1054. ஹதீஸ் 524. ஹக்கீம் இபின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பொருள் ஒன்றை நான் கேட்டேன், எனக்கு கொடுத்தார்கள். மீண்டும் அவர்களிடம் கேட்டேன், எனக்கு கொடுத்தார்கள். மீண்டும் அவர்களிடம் கேட்டேன், எனக்கு கொடுத்தார்கள். பின்பு ஹக்கீமே, நிச்சயமாக செல்வம் என்பது பசுமையானதாக இனிமையானதாக இருக்கும். தாராள மனதுடன் அதை ஒருவன் எடுத்துக்கொண்டால் அதிலே அவனுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தப்படும். மன பேராசையுடன் அதை ஒருவன் எடுத்தால் அதிலே அவனுக்கு அபிவிருத்தி செய்யப்பட மாட்டாது. அவன் சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவன் போலாவான். உயர்ந்திருக்கும் கை வாங்கிட தாழ்ந்திருக்கும் கையை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு இறை தூதர் அவர்களே, சத்தியத்தின் மூலம் உங்களை அனுப்பி வைத்தவன் மீது சத்தியமாக, உங்களுக்கு பின் நான் இந்த உலகை பெரியும் வரை எதையும் எவரிடமும் கேட்க மாட்டேன் என்று கூறினேன். இதன் அறிவிப்பாளர் ஒருவர் கூறுகிறார், ஒன்றை கொடுப்பதற்காக ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்தார்கள். அவரிடம் எதையும் பெற ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்துவிட்டார்கள். பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதேனும் கொடுக்க அவரை அழைத்தார்கள். அதையும் ஏற்க ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லிம் கூட்டத்தாரே, ஹக்கீம் அவர்களுக்கு எதிராக உங்களை சாட்சியாக்குகிறேன். அவருக்கு போரில் கிடைத்த பொருட்களை அல்லாஹ் பங்கீடு செய்தபடி அவருக்குரியதை அவரிடம் நான் தந்தேன். அதை எடுத்துக்கொள்ள அவர் மறுத்துவிட்டார் என்று கூறினார்கள். ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் தான் மரணிக்கும் வரை எவரிடமும் எதையும் கேட்காமலேயே இருந்தார். புகாரி 1472, முஸ்லிம் 1035. ஹதீஸ் 525. அபு புர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு போருக்கு சென்றோம். நாங்கள் 6 பேர் இருந்தோம். எங்களிடையே ஒரு ஒட்டகை மட்டுமே இருந்தது. அதை நாங்கள் முறை வைத்து பயன்படுத்தினோம். நடந்ததால் எங்களின் பாதங்களில் கொப்பளம் ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட்டது. என் பாதங்களிலும் வெடிப்பு ஏற்பட்டது. என் நகங்கள் விழுந்து விட்டன. எங்கள் கால்களில் சிறிய துணிகளை நாங்கள் சுற்றி கொண்டோம். எங்கள் கால்களில் துணிகளை நாங்கள் சுற்றி கொண்டதால் தான் இந்த போருக்கு தாதுர் ரிகாவ், அதாவது ஒட்டு துணி போர் என்று பெயரிடப்பட்டது என அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை கூறிய அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்பு இந்த ஹதீஸை கூறுவதை வெறுத்தார்கள். என்னை பற்றி நானே கூறுவது சரியல்ல என்று அபு மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். மேலும் தன் செயல்களில் எதுவும் தன்னாலேயே பரப்பப்படுவதை அவர்கள் வெறுத்தார்கள். புகாரி 4128, முஸ்லிம் 1816. ஹதீஸ் 526. அம்ர் இப்னு தக்லிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சமயம் கொண்டு வரப்பட்ட பொருள் அல்லது கைதிகளை அவர்கள் பங்கீடு செய்தார்கள். சிலருக்கு அவர்கள் கொடுத்தார்கள், சிலருக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள். கொடுக்காமல் விடப்பட்டவர்கள் குறைபட்டு கொண்டனர் என்ற தகவல் அவர்களுக்கு கிடைத்தது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அவனை போற்றினார்கள். பின்பு அம்மாபாத், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, ஒருவருக்கு நான் கொடுத்தேன், ஒருவருக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டேன். நான் கொடுக்காமல் விட்டவர் நான் கொடுத்தவரை விட எனக்கு மிகவும் விருப்பமானவராவார். எனினும் நான் சிலருக்கு கொடுத்ததெல்லாம் அவர்களின் உள்ளங்களில் பயமும் குழப்பமும் உள்ளதை நான் பார்த்ததால் தான். சிலரை அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் ஏற்படுத்திய செல்வம் மற்றும் நல்லதை கவனித்தும் தான் நான் விட்டுவிட்டேன். அவர்களில் இந்த அம்ர் இப்னு தக்லீபும் ஒருவர் என்று கூறினார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வார்த்தை எனக்கு சிவப்பு நிற ஒட்டகைகளை விட விருப்பமானவையாக இருந்தது என்று அம்ர் இப்னு தக்லீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 923. ஹதீஸ் 527. ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கொடுக்கும் உயர்ந்த கை வாங்கும் தாழ்ந்த கையை விட சிறந்ததாகும். உங்கள் பொறுப்பில் உள்ளவர்களிடம் உங்கள் உதவியை ஆரம்பிப்பீராக. தர்மத்தில் சிறந்தது தேவைக்கு போக உள்ளதிலாகும். ஒருவர் பேணுதலாக நடக்க விரும்பினால் அல்லாஹ் அவரை பேணுதலாக்கி வைப்பான். யார் தேவையற்று இருக்க விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை தேவையற்று ஆக்கி வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1427, முஸ்லிம் 1034. ஹதீஸ் 528. அபு சுஃபியான் சஹ்ரி இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஏதேனும் ஒரு பொருளை என்னிடம் வற்புறுத்தி கேட்காதீர்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உங்களில் ஒருவர் எதையேனும் என்னிடம் கேட்டு நான் வெறுத்த நிலையில் என்னிடம் இருந்து எதையேனும் அவருக்கு அவர் கேட்டது கொடுக்கப்படுமானால் அவருக்கு நான் கொடுத்ததில் பரக்கத் அதாவது அபிவிருத்தி செய்யப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1038. ஹதீஸ் 529. அபு அப்துர் ரஹ்மான் அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் 9 அல்லது 8 அல்லது 7 பேர் இருந்தோம். நீங்கள் இறை தூதரிடம் சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்ள வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். புதிதாக அதாவது சமீபத்தில் சத்திய பிரமாணம் செய்தவர்களாக நாங்கள் இருந்தோம். இறை தூதர் அவர்களே, நாங்கள் உங்களிடம் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டோம் என்று கூறினோம். இறை தூதரிடம் நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்ள வேண்டாமா என்று மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் எங்கள் கைகளை நீட்டினோம். இறை தூதர் அவர்களே, உங்களிடம் முன்பே சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு விட்டோம். தற்போது உங்களிடம் எதை பிரமாணமாக எடுப்பது என்று கேட்டோம். நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்கக் கூடாது. 5 நேரமும் தொழுது வர வேண்டும். அவனுக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக, மக்களிடம் நீங்கள் எதையும் கேட்காதீர்கள் என்ற வகையில் பிரமாணம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட சில தோழர்களை நான் பார்த்துள்ளேன். அவர்களில் ஒருவரின் சாட்டை கீழே விழுந்துவிடும். அதை தன்னிடம் எடுத்து தரும்படி கூட அவர் எவரிடமும் கேட்க மாட்டார், தானே எடுத்துக் கொள்வார். முஸ்லிம் 1043. ஹதீஸ் 530. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் அடுத்தவரிடம் யாசகம் கேட்பது என்பது அல்லாஹ் அவரை சந்திக்கும் போது அவரின் கன்னத்தில் சதை எதுவும் இல்லாதவராக வரும் நிலையை ஏற்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1474, முஸ்லிம் 1040. ஹதீஸ் 531. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்த நிலையில் தர்மம் செய்தல் பற்றியும் யாசகம் கேட்பதை விட்டும் பேணுதலாக இருப்பது பற்றியும் நினைவூட்டியவர்களாக, மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்ததாகும், மேலே உள்ள கை கொடுக்கும் கையாகும், கீழே உள்ள கை யாசகம் பெறும் கையாகும் என்று கூறினார்கள். புகாரி 1429, முஸ்லிம் 1033. ஹதீஸ் 532. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொத்தை அதிகப்படுத்துவதற்காக மக்களிடம் ஒருவர் யாசகம் கேட்டால் அவர் நரக நெருப்பு கங்குகளையே கேட்கிறார். அவர் விரும்பினால் அதை குறைத்துக் கொள்ளட்டும் அல்லது அதிகமாக்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1041. ஹதீஸ் 533. சமூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக யாசகம் கேட்கும் ஒருவன் தன் முகத்தையே கோரப்படுத்திக் கொள்கிறான். எனினும் ஒருவன் நாட்டின் அரசனிடமும் அல்லது அவனுக்கு அவசியம் ஏற்படும் தேவையில் பிறரிடமும் கேட்பது கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 681. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 534. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டு அதை அவர் மக்களிடம் கூறினால் அவரது வறுமை அகற்றப்பட மாட்டாது. அவர் அதை அல்லாஹுவிடம் கூறினால் உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ உணவு தருவது மூலம் அவருக்குள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவூத் 1645, திருமிதி 2326. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 535. தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களிடம் எதையும் கேட்காமல் இருக்கும் ஒருவருக்கு நான் சொர்க்கம் கிடைக்க வாக்குறுதி தருகிறேன். எனவே பிறரிடம் எதையும் கேட்க மாட்டேன் என என்னிடம் வாக்குறுதி கூறுபவர் யார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது நான் தங்களிடம் உறுதிமொழி கூறுகிறேன் என்று கூறினேன். இதை அறிவிக்கும் ஓர் அறிவிப்பாளர் கூறுகிறார், தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதிமொழி அளித்தது போன்றே அவர் யாரிடமும் எதையும் கேட்காமலேயே இருந்தார். அபூதாவூத் 1643. ஹதீஸ் 536. அபு பிஷ்ர் கபீசா இப்னு முஹாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பொறுப்பை நான் ஏற்றிருந்தேன். அதை நிறைவேற்றிட பொருள் வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இது குறித்து கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்மிடம் தர்ம பொருள் வரும் வரை நீர் பொறுத்திரும், உமக்கு அதை தந்திட நாம் உத்தரவு போடுவோம் என்று கூறிவிட்டு, கபீசே, யாசகம் கேட்பது என்பது மூவரில் ஒருவருக்கே தவிர மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. ஒன்று, பொறுப்பை சுமந்து கொண்ட ஒருவர் அதற்காக கேட்டு பெறுவது கூடும், அவர் அதை முடித்ததும் கேட்பதை விட்டுவிட வேண்டும். இரண்டு, திடீர் விபத்து ஏற்பட்டு தன் சொத்தை இழந்துவிட்ட ஒருவருக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை அவர் பெற்றுக்கொள்ளும் வரை கேட்டு பெறுவது கூடும். மூன்று, வறுமை ஏற்பட்டுள்ள ஒருவர், இவரது கூட்டத்தாரில் உள்ள நேர்மையான மூவர் இவருக்கு வறுமை ஏற்பட்டுள்ளது என்று கூறினால் அவரும் தன் வாழ்க்கை நிலையை நிறுத்திக் கொள்ளும் வரை கேட்டு பெறுவது கூடும். இவர்கள் அல்லாதவர்கள் கேட்டு பெறுவதற்கு கபீசே தடை செய்யப்பட்டுள்ளது. ஒன்றை கேட்டு பெற்று சாப்பிடுபவர் தடை செய்யப்பட்டதையே சாப்பிடுகிறார் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1044. ஹதீஸ் 537. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1-2 கவள உணவுக்காகவும் 1-2 பேரித்தம்பழத்திற்காகவும் மக்களை சுற்றி யாசகம் கேட்டு வருபவர் ஏழை அல்ல. என்றாலும் ஏழை என்பவர் அவரின் தேவையை பெற்றுக்கொள்ளாதவராக இருப்பார். அவருக்கு தர்மம் செய்யப்பட தேவையில்லை எனும் அளவுக்கு அவர் ஏழ்மை அறியப்படாதவராக இருப்பார். மேலும் அவர் மக்களிடம் யாசகம் கேட்டு நிற்க மாட்டார். இவரே ஏழையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1479, முஸ்லிம் 1039. பாடம் 58. கேட்காமலும் எதிர்பார்க்காமலும் கிடைத்ததை எடுத்துக்கொள்ள அனுமதி உண்டு. ஹதீஸ் 538. சாலிம் இபின் அப்துல்லாஹி முனுபர் ரலியல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு பொருளை கொடுத்தார்கள். என்னை விட மிகவும் தேவை உள்ளவருக்கு நீங்கள் கொடுங்கள் என்று நான் கூறினேன். இதை எடுத்துக் கொள்வீராக. நீர் எதிர்பார்க்காமலும் கேட்காமலும் இருந்த நிலையில் ஏதேனும் ஒரு பொருள் உம்மிடம் வந்தால் அதை நீர் பெற்றுக்கொள்ளும், அதை நீர் அதிகப்படுத்திக் கொள்வீராக. நீர் விரும்பினால் அதை சாப்பிடுவீராக, விரும்பினால் அதை தர்மம் செய்வீராக. அப்படி இல்லாத ஒன்றை நீர் ஆசைப்பட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தன் தந்தை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாக கூறும் சாலிம் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள், என் தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் எவரிடமும் எதையும் கேட்க மாட்டார்கள், தனக்கு கொடுக்கப்படும் எதையும் மறுக்கவும் மாட்டார்கள் என்று கூறினார்கள். புகாரி 1473, முஸ்லிம் 1045. பாடம் 59. உழைத்து உண்ணுதல், யாசகம் கேட்காதிருத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் பரவி செல்லுங்கள், அல்லாஹுவின் அருளை தேடுங்கள். 62 அத்தியாயம் 10 வசனம். 539. அபு அப்துல்லா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் தன் கயிற்றை எடுத்துக்கொண்டு மலைக்கு சென்று தன் முதுகில் ஒரு கட்டு விறகை சுமந்து அதை விற்று அதன் மூலம் தன் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்வது என்பது, அவர் மக்களிடம் யாசகம் கேட்டு அதை அவர்கள் தருவது அல்லது மறுத்து விடுவது என்பதை விடவும் சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1471. ஹதீஸ் 540. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் முதுகில் ஒரு கட்டு விறகை உங்களில் ஒருவர் சுமப்பது, ஒருவரிடம் யாசகம் கேட்டும் அவர் கொடுத்தோ அல்லது மறுத்தோ விடுவதை விடவும் சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1470, முஸ்லிம் 1042. ஹதீஸ் 541. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கைகளின் உழைப்பின் மூலமே தவிர சாப்பிட மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2073. ஹதீஸ் 542. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மர வேலை செய்யும் தச்சராக இருந்தார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2379. ஹதீஸ் 543. மிக்தாத் இப்னு மாதி கரீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் கையால் உழைத்து ஒருவர் உண்பதை விட வேறு சிறந்த உணவை எவரும் சாப்பிட மாட்டார். நிச்சயமாக அல்லாஹுவின் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கையால் உழைத்து உண்பவர்களாக இருந்தார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2072. பாடம் 60. கொடை அளித்தல், அல்லாஹுவை பயந்து நல்ல வழிகளில் செலவு செய்தல். அல்லாஹ் கூறுகின்றான், எதை நீங்கள் நல்வழியில் செலவு செய்தாலும் இன்னும் பலவற்றை அதற்கு பகரமாக அல்லாஹ் வழங்குவான். 34வது அத்தியாயம் 39வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நல்லதிலிருந்து நீங்கள் செய்யும் செலவு உங்களுக்கு பயனாக இருக்கும். அல்லாஹுவின் திருப்தியை நாடியே தவிர நீங்கள் செலவு செய்யவில்லை. நல்லதிலிருந்து நீங்கள் செலவு செய்வதை உங்களுக்கு கூலியாக வழங்கப்படும். மேலும் நீங்கள் அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள். 2வது அத்தியாயம் 272வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நல்லதிலிருந்து நீங்கள் செலவு செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறியக்கூடியவனாவான். 2வது அத்தியாயம் 273வது வசனம். ஹதீஸ் 544. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரண்டு பேர்கள் விஷயத்தில் தவிர பொறாமை என்பது கூடாது. ஒன்று, அல்லாஹ் அவருக்கு வழங்கிய செல்வத்தை உண்மையான வழியில் செலவழிக்கும் மனிதர். இரண்டு, அல்லாஹ் அவருக்கு அருளிய அறிவு ஞானத்தை கொண்டு நீதமாக தீர்ப்பளிக்கவும் பிறருக்கு கற்றுத்தரவும் செய்யும் மனிதர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7-3, முஸ்லிம் 8-1-6. ஹதீஸ் 545. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எவருக்கு தம் பொருளை விட தம் வாரிசின் பொருள் மிக விருப்பமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, தம் பொருளை தவிர வேறு எதையும் எங்களில் எவரும் தனக்கு விருப்பமானதாக ஆக்கிக் கொள்வதில்லை என நபி தோழர்கள் கூறினார்கள். அப்போது, ஒருவரின் பொருள் என்பது அவர் முன்பு செய்திட்டவை, அதாவது நன்மையான வழியில் அவர் செலவு செய்தவையாகும். வாரிசின் பொருள் என்பது அவர் தம் வாரிசுகளுக்கு விட்டு செல்லும் பொருளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6442. ஹதீஸ் 546. ஆதி இப்னு ஹாதிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாதி பேருத்தம் பழத்தை தர்மம் செய்தேனும் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6023, முஸ்லிம் 1016. ஹதீஸ் 547. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதை கேட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் இல்லை என்று கூறியதில்லை. புகாரி 6034, முஸ்லிம் 2311. ஹதீஸ் 548. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அடியார்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் இரண்டு வானவர்கள் இறங்காமல் இருப்பதில்லை. அவ்விருவரில் ஒருவர், இறைவா, உன் வழியில் செலவு செய்யும் ஒருவருக்கு பொருளை வழங்குவாயாக என்று கூறுவார். மற்றொருவர், இறைவா, செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1442, முஸ்லிம் 1010. ஹதீஸ் 549. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவு செய்வாயாக, அப்போது உனக்கு என் மூலம் நற்கூலி வழங்கப்படும் என அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5352, முஸ்லிம் 9913. ஹதீஸ் 550. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாத்தின் அமல்களில் சிறந்தது எது என ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். பசித்தோருக்கு நீ உணவளிப்பதும் நீ அறிந்த அறியாத அனைவருக்கும் சலாம் கூறுவதுமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். புகாரி 1-2, முஸ்லிம் 3-9. ஹதீஸ் 551. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 40 நற்செயல்கள் உள்ளன, அவற்றில் உயர்வானது பால் தரும் ஆட்டை வழங்குவதாகும், அதாவது இரவலாக. அந்த 40 குணங்களில் ஒன்றை அதற்கான கூலியை ஆதரவு வைத்தவராகவும் அதன் பலனை உண்மைப்படுத்துபவராகவும் ஒருவர் செய்தால் அவற்றின் காரணமாக சொர்க்கத்தில் அவரை அல்லாஹ் நுழைக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2631. ஹதீஸ் 552. அபு உமாமா என்ற சுதை இப்னு அஜிலான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, நிச்சயமாக மிச்சமானவற்றை செலவு செய்வதுதான் உமக்கு சிறந்ததாகும். செலவு செய்யாமல் இருப்பது உமக்கு கெடுதலாகும். போதுமானவற்றை வைத்துக் கொள்வது மீது நீர் குறை காணப்பட மாட்டீர். உம் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு செலவு செய்வது மூலம் நீர் ஆரம்பிப்பீராக. கொடுக்கின்ற மேலே உள்ள கை வாங்குகிற கீழுள்ள கையை விட சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1036. ஹதீஸ் 553. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாமிற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதை கேட்கப்பட்டாலும் அதை அவர்கள் கொடுக்காமல் இருந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்தார். 2 மலைகளுக்கு இடையே உள்ள ஆடு ஒன்றை அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். அவர் தன் மக்களிடம் திரும்பி வந்து, மக்களே, நீங்கள் முஸ்லிமாகி விடுங்கள். நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை பயப்படாமல் கொடை அளிக்கிறார் என்று கூறினார். இதை அறிவிக்கும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், சிலர் உலக பலனை நாடி மட்டுமே இஸ்லாம் ஆகின்றனர். பின்னர் விரைவில் இஸ்லாம் அவர்களுக்கு உலகம் மற்றும் அதில் உள்ளவை அனைத்தையும் விட மிக பிரியமானதாக ஆகிவிடுகிறது. முஸ்லிம் 2312. ஹதீஸ் 554. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் பொருட்களை பங்கீடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான், இறை தூதர் அவர்களே, இந்த பொருளை பெறும் இவர்கள் அல்லாத மற்றவர்கள் இவர்களை விட மிக அதிக உரிமை பெற்றவர்களாக உள்ளனரே என்று கூறினேன். அதற்கு அவர்கள், இவர்கள் என்னிடம் வற்புறுத்தி கேட்கின்றார்கள், நான் கொடுக்கவில்லை என்றால் என்னை கஞ்சன் என்பார்கள், நான் கஞ்சன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1056. ஹதீஸ் 555. ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹுனைன் போரிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு திரும்பி வந்தபோது அவர்களுடன் நானும் இருந்தேன். அப்போது சில கிராம காட்டரபிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு ஏதேனும் தாருங்கள் என்று கேட்டு நிர்பந்தப்படுத்தினார்கள். நிர்பந்தம் காரணமாக கருவேல மரத்தின் பக்கம் ஒதுங்கினார்கள். அக்காட்டரபிகளின் நெரிசலில் அன்னலாரின் போர்வை சிக்கிக் கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு, என் போர்வையை எனக்கு கொடுங்கள், இந்த காட்டின் மரங்கள் அளவுக்கு கால்நடைகள் என்னிடம் இருந்தாலும் அதை உங்களுக்கே நான் பங்கீடு செய்வேன், பின்பு கஞ்சனாகவோ பொய்யனாகவோ கோடையாகவோ என்னை காண மாட்டீர்கள் என்று கூறினார்கள். புகாரி 3148. ஹதீஸ் 556. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தர்மம் செய்வது உங்கள் பொருட்களில் எதையும் குறைத்து விடாது. அடியான் பிறரின் தவறை மன்னிப்பானேயானால் அல்லாஹ் அவன் கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். மேலும் யார் அல்லாஹுக்காக பணிவை மேற்கொள்கிறாரோ அவரின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2588. ஹதீஸ் 557. அபு கபசா உமர் இப்னுல் சாதுல் அன்மாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மூன்று விஷயங்களை உங்களிடம் நான் சத்தியம் செய்து அறிவிக்கிறேன், அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். ஒன்று, தர்மம் செய்வது ஒரு மனிதனின் சொத்தை குறைத்து விடாது. இரண்டு, அநீதம் செய்யப்பட்ட ஒருவன் அது விஷயமாக அவன் பொறுமையாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பதில்லை. மூன்று, யாசகத்தின் வாசலை ஒருவன் திறந்து கொண்டால் இழிவின் வாசலை அல்லாஹ் திறக்காமல் இருப்பதில்லை. இன்னும் உங்களுக்கு சில செய்திகளை கூறுகிறேன், அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உலகம் நான்கு பேர்களுக்கு மட்டும்தான். ஒன்று, ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் அறிவையும் வழங்குகிறான், அவன் இது விஷயமாக தன் இறைவனை பயப்படுகிறான், தன்னுடன் அவனின் உறவினர்களை சேர்க்கிறான், மேலும் அல்லாஹ்வுக்குரிய உரிமைகளை அறிகிறான், செயல்படுத்துகிறான், இவன் உயர்ந்த பதவிகளில் உள்ளான். இரண்டு, ஒருவனுக்கு அல்லாஹ் அறிவை வழங்கியுள்ளான், செல்வத்தை அவனுக்கு வழங்கவில்லை, அவன் உண்மையான எண்ணமுடையவன், எனக்கு சொத்து இருந்தால் நானும் இவரை போன்று செயல்படுவேன் என்று கூறுகிறான், இதுவே இவனது எண்ணமுமாக உள்ளது, எனவே இவ்விருவரின் நற்கூலியும் சமமாகும். மூன்று, ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருந்தான் ஆனால் அறிவை அவனுக்கு வழங்கவில்லை, அறிவின்றி அவனது சொத்தில் அவன் மூழ்கி கிடந்தான், அவன் தன் இறைவனுக்கு பயப்படவில்லை, தன் உறவினரையும் அவன் சேர்த்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வுக்குரிய உரிமைகளையும் அவன் அறிந்திடவில்லை, இவன் மிக கீழான தகுதியில் உள்ளான். நான்கு, ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் அறிவையும் வழங்கவில்லை, எனக்கு சொத்து இருந்தால் இவனை போன்று தீய செயல்களை நானும் செய்வேன் என்று கூறுகிறான், அவன் தன் எண்ணப்படி உள்ளான். இவ்விருவரின், அதாவது மூன்றாவது மற்றும் நான்காவது நபர்களின் தண்டனையும் சமமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2325. இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 558. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி தோழர்கள் ஓர் ஆட்டை அறுத்தார்கள், அதாவது தர்மம் செய்தார்கள். இந்த ஆட்டில் எதுவும் மீதம் உள்ளதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதன் தோள்பட்டையை தவிர வேறு எதுவும் மீதமில்லை, அதாவது அனைத்தும் தர்மம் செய்யப்பட்டு விட்டது என்று நான் கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதன் தோள்பட்டையை தவிர அனைத்தும் மீதமாகிவிட்டது என்று கூறினார்கள். திருமிதி 2470. இது சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 559. அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் பாதையில் செலவழிக்காமல் செல்வத்தை நீ முடிச்சு போட்டு வைக்க வேண்டாம், அவ்வாறு செய்தால் உனக்கு எதிராக அல்லாஹுவினால் உனக்கு முடிச்சு போடப்படும் என்று என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, நீ எண்ணி செலவு செய்யாதே, அவ்வாறு செய்தால் அல்லாஹுவும் உனக்கு எண்ணி கொடுப்பான், நீ செலவு செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்ள வேண்டாம், அல்லாஹுவும் உனக்கு தடுத்துக் கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உள்ளது. புகாரி 1433, 2591. முஸ்லிம் 1029. ஹதீஸ் 560. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கஞ்சனுக்கும் செலவு செய்பவனுக்கும் உதாரணமானது உருக்கு சட்டையை தங்களின் நெஞ்சிலிருந்து தொண்டை குழி வரை அணிந்துள்ள இருவரின் உதாரணம் போலாகும் செலவு செய்பவன் செலவு செய்யும் போது அந்த உருக்கு சட்டை அவனது கால் விரல்களையும் மறைத்து அவனது பாதத்தின் அடிச்சுவட்டையும் மறைத்து மூடிவிடுகிறது. கஞ்சன் எதை செலவு செய்தாலும் அவனது உருக்கு சட்டையின் ஒவ்வொரு வளையமும் அந்தந்த இடத்தை ஒட்டிக் கொள்கிறது. அவனோ அதை விரிவாக்க விரும்புகிறான், அதுவோ விரிவாவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1443, முஸ்லிம் 1021, ஹதீஸ் 561. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தூய்மையான பொருளின் தர்மத்தை தவிர மற்றெதனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதால் தூய்மையான உழைப்பின் மூலம் உள்ள ஒரு பேரித்தம்பழத்தின் பணத்தை ஒருவன் தர்மம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை தன் வலது கையால் ஏற்றுக்கொள்கிறான். பின்பு உங்களில் ஒருவர் தன் குதிரை குட்டியை உயரமாக ஆகும் அளவுக்கு வளர்ப்பது போல் தர்மம் செய்தவருக்காக அந்த தர்மத்தை மலை அளவு நன்மையை வளர்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1410, முஸ்லிம் 1014, ஹதீஸ் 562. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வனாந்திர பூமியில் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு மேகத்திலிருந்து இன்னாரின் தோட்டத்திற்கு நீர் வழங்குவாயாக என்ற சப்தத்தை அம்மனிதர் கேட்டார். உடனே அந்த மேகம் நகர்ந்து சென்று கருப்பு கற்கள் நிறைந்த பூமியில் மழையை கொட்டியது. உடனே அங்கிருந்து வாய்க்கால்களில் ஒன்று அத்தண்ணீரை நிரப்பிக் கொண்டு ஓட ஆரம்பித்தது. உடனே அந்த மனிதர் தண்ணீரை பின்தொடர்ந்து ஓடினார். அப்போது தண்ணீர் சென்றடையும் தோப்பில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் தன் மண்வெட்டியால் தண்ணீரை தனது தோப்பின் பக்கமாக திருப்பிக் கொண்டிருந்தார். அம்மனிதர் தண்ணீரை திருப்பிக் கொண்டிருந்தவரிடம் அல்லாஹுவின் அடியாரே, உமது பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் இன்னார் என தன் பெயரை அவர் கூறினார். அந்த பெயர் மேகத்தில் கேட்ட பெயர் போலவே இருந்தது. பின்னர் அவர் அல்லாஹுவின் அடியாரே, என் பெயர் பற்றி ஏன் கேட்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அம்மனிதர், இத்தண்ணீரை தந்த மேகத்தில் இன்னாரின் தோட்டத்திற்கு தண்ணீர் வழங்கு என்ற ஒரு சப்தத்தை கேட்டேன், அது உங்கள் பெயராக இருந்தது. இத்தோட்டத்தில் நீர் என்ன நற்செயல் செய்கிறீர் என்று கேட்டார். நீர் கேட்டுவிட்டதால் அதை நான் வெளியே கூறும் நிலையில் உள்ளேன். இதிலிருந்து கிடைக்கும் விளைச்சலை மூன்று பங்காக்கி அதில் ஒரு பாகத்தை தர்மம் வழங்குவேன், மற்றொன்றை நானும் என் குடும்பத்தாரும் சாப்பிடுவோம், மூன்றாவது பாகத்தை இதிலேயே மறு விளைச்சலுக்கு போடுவேன் என்று கூறினார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2984. Audio was downloaded from TamilIslamicMedia.com.